இமயம் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் மணியார் வீடு. பஸ்ஸை விட்டு இறங்கியதும் 10-20 அடி தூரம் நடந்தார் வீரமுத்து. வெயில் கடுமையாக இருந்தது. பக்கத்தில் மரம் இருக்கிறதா என்று பார்த்தார். ரோட்டை ஒட்டி கடைகளாகத்தான் இருந்தன. ஒரு மரம் கூட இல்லை. நெற்றியில் கழுத்தில் விழுந்த வியர்வையை துடைத்து கொண்டே கடிகாரத்தை பார்த்தார். 1:10. வீட்டிற்கு போவதற்குள் வியர்வையில் நனைந்து விடுவோம் என்று நினைத்தார். ரோட்டு ஓரத்திலேயே இடம் வாங்கி வீடு கட்டியிருக்க வேண்டும். வீட்டிற்கு போன வேகத்திலேயே குளிக்க வேண்டும். வெயிலில் 10 தெருவிற்கு மேல் நடந்து போக வேண்டுமே என்று நினைத்ததுமே எரிச்சல் வந்தது. எரிச்சலில் கருவூல அதிகாரிகளை திட்டினார். கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன வேலை பார்க்குறானவ? ஒரு ஆளை 2 மணி நேரமாக காவக்காக்க வைப்பானுங்க. கவர்மெண்ட் வேலை கேட்குறது, கொடுத்தா கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்கிறதில்லை. வேகமாக நடக்க முயன்றார். கிரில் கேட்டை திறந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்ததுமே முதல்ல ஃபேனை போடு என்று வள்ளியம்மையிடம் சொன்னார். திடீரென்று நினைவுக்கு வந்த மாதிரி, லைட்டை போட்டால் என்ன, அதிலேயே பணம் செலவாயிடும். சனியம் பிடிச்ச ஊரில் ஒரே வெயிலாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கட்டடமாக கட்டி வச்சிருக்கானுவ, ஒரு மரம் மட்டையை கூட காணோம். வேகமாக சொன்னார். கரண்ட் இல்லை, ஒரே வார்த்தையாக வள்ளியம்மை சொன்னால். மின்சாரம் இல்லாததற்கு அவள்தான் காரணம் என்பது மாதிரி முறைத்து பார்த்தார். வள்ளியம்மை எதுவும் பேசவில்லை. கரண்ட் எப்போ நின்றுச்சு? நீங்கள் வெளியே போன 1/2 மணி நேரத்துலேயே நின்றுச்சு. ஒரு நாளைக்கு கரண்ட் எத்தனை தடவை தான் நிறுத்துவானுவ? என்ன கவர்மெண்ட், ஆம்பளை கவர்மெண்ட்டை விட பொம்பளை கவர்மெண்ட் படு மோசமாக இருக்குது. வெறுப்பாக சொல்லிவிட்டு மேல் சட்டையையும் பனியனையும் கலற்றி போட்டார். வள்ளியம்மை எடுத்து வந்து கொடுத்த கைலியை வாங்கி கட்டி கொண்டு பேண்ட்டை கலற்றி போட்டார். வள்ளியம்மை கொடுத்த துண்டை வாங்கி நெற்றி, கழுத்து, முதுகு என்று வியர்வையை துடைத்து கொண்டார். தண்ணி வேணுமா, மோர் குடிக்கிறீங்களா? ஒரு மண்ணு வேணாம், போயிட்ட. இவ்வளோ நேரமாக என்ன செஞ்சீங்க? வள்ளியம்மை கேட்டதும் வீரமுத்துவுக்கு கோபம் வந்துவிட்டது. 5 நிமிஷத்தில் முடிகிற வேலையை 2 மணி நேரமாக செய்கிறானுவ. ரிட்டையர்ட் ஆனவங்களெல்லாம் எதுக்காக உசுரோடு இருக்கணுங்கிற மாதிரி பார்க்குறாங்க, நடத்துகிறாங்க. வள்ளியம்மை தான் தவறு செய்த மாதிரி அவளிடம் கத்தினார். வருஷம் நேரில் வான்னு எதுக்காக வர சொல்கிறானுவ? செத்துட்டனா உசுரோடாக இருக்கணான்னு தெரிஞ்சுக்கத்தான். ஆளை பார்த்துட்டு ஃபோட்டோவை வாங்கி விண்ணப்பத்தில் ஒட்டிட்டு ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு போகணும்னு சொல்லத்தான் 2 மணி நேரம் வளர்த்துறானுவ. மற்ற ஆஃபீஸை விட ட்ரெஷரி தான் படு மோசம். வீரமுத்து உண்மையாகவே நல்ல கோபத்தில் இருந்தது வள்ளியம்மைக்கு தெரிந்தது. எல்லா இடத்துலையும் இப்படித்தான். கரண்ட் பில் கட்டப்போனால் உடனே பணத்தை வாங்கிக்கிட்டு போகணும்னு சொல்ல மாட்டானுவ. சனங்க வரிசையில் நிற்கும் போது தான் தண்ணியை குடிப்பானுவ, டீயை குடிப்பானுவ. அப்போ தான் வரிசையாக சிரித்து செல்ஃபோனும் பேசுவானுவ. திரும்பியும் போகணுமா? இனிமேல் அடுத்த வருஷம்தான். சாவுற வரைக்கும் வருஷம் போய் நான் இன்னும் சாவலைன்னு கையெழுத்து போட்டுட்டு வரணும். என்ன செய்கிறது, அரசாங்கத்தோட சட்டத்திட்டம். என்னோட நிலமை பரவாயில்ல. 64 வயசில் ஒரு அம்மா வந்துச்சு, புருஷனோட பென்ஷன் வாங்குது போலக்கு. அதுக்கு மறு கல்யாணம் கட்டிக்கலன்னு சர்டிஃபிகேட் கேட்டான். அந்த அம்மாவுக்கு தனக்கு 2ம் கல்யாணம் நடக்கலைன்னு விஏஓ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியாந்திருக்கு. 15 வருஷமாக வாங்கியாந்து கொடுக்குதான் அந்த அம்மா. அலுப்புடன் சொல்லிவிட்டு துண்டால் விசிறிக்கொள்ள ஆரம்பித்தார். காப்பி கலக்கட்டுமா? ஒரு மண்ணு வேணாம், முதல்ல குளிக்கணும். எழுந்து குளிப்பதற்காக போனார். டேங்கில் தண்ணி இல்லை. காலையிலே மோட்டார் போட்டு தண்ணி ஏற்ற வேணாமா? கடுமையான குரலில் கேட்டார். 9:30க்கெல்லாம் கரண்ட் போகும்னு தெரியலை. பாய போடுறேன், செத்த படுங்க, வேர்வு அடங்கட்டும், கரண்ட் வந்துடும் சொல்லிவிட்டு ஒரு பாயை எடுத்து வந்து கூடத்தில் போட்டால் ஒரு தலையணையும் கொண்டு வந்து வைத்தால் நாள் முழுக்க வீட்டில் தான் இருக்க, ஆனால் மோட்டர் போட மறந்து போயிடுச்சு குத்தலாக சொல்லிவிட்டு பாயில் படுத்து கொண்டார். சமையலறையிலிருந்து தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகாய், ஒரு அலுமினிய பாத்திரம், அரிவாள் மனை என்று எடுத்து கொண்டு வந்தால் வீரமுத்து படுத்திருந்த இடத்திற்கு சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டு வெண்டைக்காயை துண்டு பண்ணி போட ஆரம்பித்தாள் வள்ளியம்மை. திடீரென்று நினைவுக்கு வந்த மாதிரி சொன்னாள், ஊர்லேருந்து சின்னசாமி மகன் கனகசப்ப வந்திருந்தான்.
எந்த சின்னசாமி?
நம்ம வீட்டுக்கும் மேற்கால வீட்டு சின்னசாமி தான், ஊரில் செவிடன்னு சொல்ல மாட்டாங்க. அவரோட பையன்.
அவனோட மவனா?
சிங்கப்பூரில் இருந்தானே அவன்தான். இன்ன மட்டும் உட்காந்துருந்தான். நீங்கள் வரதுக்கு லேட்டானதும் கடத்தருவுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கான்.
என்ன விஷயமாம்மா? பத்திரிக்கை ஏதாச்சும் கொடுத்தா வாங்கிட்டு போடான்னு அனுப்பிட வேண்டியது தானே?
வீடு கட்ட போகிறானா? அதுக்கு தான் வந்தானா?
வீரமுத்துடன் பேசி கொண்டிருந்தாலும் கை வேலையை மறக்காமல் செய்து கொண்டிருந்தாள் வள்ளியம்மை.
அவன் வீடு கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட எதுக்கு வரான்? கடன் கேட்குறதுக்கு இருக்குமா?
இல்லை, ஊரில் நம்ம இடம் சும்மா கிடக்கல, அதை விலைக்கு தரீங்களான்னு கேட்குறதுக்கு வந்தானா? ரொம்ப பெரிய வீடாக கட்டுவான் போல இருக்கு.
பிச்சைக்கார பையன் வந்து என்னோட இடத்த விலைக்கு கேட்குறானா? அடி செருப்பால! அதெல்லாம் கொடுக்கறதில்லன்னு ஒரே வார்த்தையாக சொல்லி அனுப்பிட வேண்டியது தானே. யார்கிட்ட வந்து என்ன கேட்குறான்?
வீரமுத்துவுக்கு சட்டென்று கோபம் வந்து விட்டது. ஊரில் சின்னசாமி எப்படி இருந்தார், அவருடைய குடும்பம் எப்படி இருந்தது, தீபாவளி பொங்கல் அன்று கூட நல்ல சோறு சாப்பிட முடியாமல் எப்படியெல்லாம் திண்டாடினார்கள் என்பதையெல்லாம் ஒரு கதையாக விவரித்து சொன்னார். கடைசி வார்த்தையாக
திரும்பி வருவானா என்று கேட்டார். வரான்னு தான் சொல்லிட்டு போனான்.
என்னோட வீட்டை வாங்குற அளவுக்கு அவனுக்கு பணம் வந்துடுச்சா? அவனோட அப்பன் ரெண்டே ரெண்டு செம்மறி ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு கிடந்ததை மறந்துட்டானா? வரட்டும், நான் அந்த நாய்கிட்ட பேசிக்கிறேன்.
வேகமாகவும் அதே நேரத்தில் கோபகமாகவும் சொன்னார்.
தக்காளியை துண்டு துண்டாக அறிந்து போட்ட வள்ளியம்மை கேட்டால்,
இது எந்த காலத்து பேச்சு? பழைய காலத்து பேச்செல்லாம் இப்போ எடுபடுமா? விலை படைஞ்சு வந்தால் கொடுத்துட்டு போக வேண்டியதானே?
சாதாரணமாகத்தான் சொன்னாள். ஆனால் அவள் சொன்ன விதம் வீரமுத்துவை எரிச்சல் அடைய செய்தது. ஆத்திரத்தோடு கேட்டார்,
பணம் வந்துட்டா யார்கிட்ட என்ன கேட்குறதுன்னு இல்லையா? செம்மறி ஆடு மேய்ச்சதை மறந்துடுறதா? சோத்துக்கு இல்லாமல் சோளத்தை விட்ட வறுத்து தின்னதை மறந்துடுறதா?
நம்ம இடம் சும்மா தானே கிடக்கு, கொடுத்தா நம்மளுக்கு தானே பணம் வரும்?
வள்ளியம்மை விவரம் இல்லாமல் மட்டுமல்ல அறிவும் இல்லாமல் பேசுவதாக வீரமுத்துவுக்கு தோன்றியது. எழுந்து உட்கார்ந்து கொண்டு வேகமாக கேட்டார்,
சும்மா கிடந்தா கொடுத்துடணுமா?
வெறும் இடம் தானே, அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்?
அது நான் பிறந்த இடம் தெரியுமா? கோபத்தோடு கேட்டார்.
அந்த அரண்மனையை எனக்கு எப்படி தெரியும்? அந்த அரண்மனையை பார்த்து தானே எங்கள் அப்பா என்னை உங்களுக்கு கட்டி வச்சார்.
வள்ளியம்மை வாய்விட்டு சிரித்தாள். அவள் சொன்னதை கேட்டு வீரமுத்து சிரிப்பார் என்று தான் நினைத்தாள். வீரமுத்து சிரிக்காதது மட்டுமல்லை, கோபம் வந்துவிட்டது என்பதை அவருடைய முகத்தை பார்த்தே தெரிந்து கொண்டாள். அவரை சமாதானம் செய்ய நினைத்து,
நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்று சொன்னாள்.
வாய மூடுறியா? கோபமாக வீரமுத்து கத்தினார்.
20 வருஷமாக சும்மா கிடக்கு, வீடும் பாலடைஞ்சு போச்சு, அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்? குப்பை காட்டில் கிடக்கிற இடத்த வாங்கிறதுக்கு இந்த காலத்தில் எவன் நிற்கிறான்?
வள்ளியம்மை சாதாரணமாகத்தான் சொன்னாள். ஆனால் வீரமுத்து வேகமாக சொன்னார்,
சி கழுத, வாய முடு.
நான் கழுத தான், கழுதுங்கிறதால தான் 31 வருஷமாக உங்கள் கூட இருந்திருக்கேன், 3 பிள்ளையும் பெற்றிருக்கேன்.
நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? உங்ககிட்ட பேச முடியாது என்று கோபமாக சொல்லிவிட்டு மீண்டும் பாயில் குப்புறப்படுத்து கொண்டார்.
வள்ளியம்மை அரிந்த காய்களை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றாள். காயை வேக போட்டால், குக்கரில் அரிசியை வைத்தால், 1-2 பாத்திரங்களை கழுவினால், திடீரென்று நினைவுக்கு வந்த மாதிரி,
புடச்சிக்கு வாயின்னு ஒன்று இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது,
லேசான குரலில் தான் சொன்னாள். அது கூடத்தில் படுத்திருந்த வீரமுத்துவுக்கு அப்படியே கேட்டுவிட்டது.
கொஞ்சம் வாய மூடுறியா?
சும்மா கிடக்கிற இடத்த வித்தா என்னன்னு கேட்டது ஒரு குத்தம்மா? அது என்ன பெரிய அரண்மனையா?
வள்ளியம்மைக்கு கோபம் வந்துவிட்டது.
நீ பிறந்த அரண்மனையை நான் பார்த்துருக்கேன்,
வீரமுத்து விஷமத்தனமான குரலில் சொன்னார்.
நான் அரண்மனையில் பிறக்கலத்தான், எவ்வளவு பெரிய அரண்மனையாக இருந்தாலும் புள்ள பெக்காது, அது 3.
வள்ளியம்மைக்கு கண்கள் கலங்கின. வேக வைத்த காய்க்குண்டானை இறக்கிவிட்டு பருப்பை வேக போட்டால்
வள்ளியம்மை மீது வீரமுத்துவுக்கு கோபம் உண்டாயிற்று. எதற்காக எதிர்வாதம் பேசுகிறாள்? அவளுடைய வீட்டிலிருந்து யாராவது வந்திருப்பார்களா?
அவளுடைய வீட்டிலிருந்து யாராவது வந்துவிட்டு போகிறான்று பிறந்த வீட்டில் மிகவும் சௌகரியமாக இருந்த மாதிரியும், புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகுத்தான் மிகவும் சிரமப்படுவதாகவும் பேசுவாள். கல்யாணம் கட்டிய நாளிலிருந்து இந்த ஒரு குணம் மட்டும் அவளிடம் மாறாமல் எப்படி இருக்கிறது என்று யோசித்தார். அப்போது சமையல் கட்டிலிருந்து வெளியே வந்தாள் வள்ளியம்மை.
ஊரில் சும்மா கிடக்கிற இடத்த விற்றுட்டு இங்கே ஃப்ளாட் வாங்கி போட்டால் என்ன?
அது நான் பிறந்து வளர்ந்த வீடு தெரியுமா?
தெரியும், அந்த அரண்மனையை.
வள்ளியம்மை முகத்தை கோணி காட்டினால் அதை பார்த்ததும் வீரமுத்துவுக்கு தலை வெடித்து போகிற மாதிரி கோபம் வந்தது.
நீ அரண்மனையில் பிறந்தியா?
இல்லை. அப்புறம் என்ன, வாய் முடிக்கிட்டுரு.
நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நல்லது கெட்டது கூட ஊருக்கு போகிறது குறைஞ்சிடுச்சு. அந்த இடத்துல வீடு இருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் அண்ணன் புது வீடு கட்டிக்கிட்டு போயிட்டாரு, இன்னொருத்தர் சொத்துக்காக பொண்டாட்டி வீட்டுக்கே போயிட்டாரு. வேணும்னே தான் பழைய வீட்டை உங்கள் தலையில் கட்டி விட்டாங்க. அண்ணனுபவ முகம் கோணக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் நீங்கள் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டீங்க. அவங்க விவரமாக விளையிற நிலத்தை கூடுதலாக எடுத்துக்கிட்டாங்க. குடி இருந்திருந்தா அந்த வீடு இடிஞ்சு விழுந்திருக்காது. இங்கே வீடு கட்டினதுனால அதை என்ன ஏதுன்னு பார்க்காம விட்டாச்சு. இப்போ அது பால்மனையாக ஆயிடுச்சு. இனிமே நீங்கள் போய் அதை என்ன ஏதுன்னு பார்க்க போகிறதில்ல. நீங்கள் பெத்த பிள்ளைகளும் பார்க்க போகிறதில்ல. ஊராங்க ஆட்ட மாட்ட கட்டி நாரடிப்பாங்க. இதைத்தான் நான் சொன்னேன், உங்களுக்கு கோபம் வருது. வள்ளியம்மையனோட பேச்சு மனப்பாடம் செய்து வைத்திருந்ததை ஒப்பித்தது மாதிரி இருந்தது. அவள் சொன்னதில் நியாயம் இருந்தது. அதனால் அவருக்கு லேசாக கோபம் குறைந்தது. ஆனாலும் வீம்பை விடாமல், இத்தனை வருஷமாக அதை ஏன் நான் வைக்காமல் இருக்கேன்னு உனக்கு தெரியாது, கர்வத்தோடு சொன்னார். நல்லது சொன்னால் உங்கள் கூட்டத்துக்கே புரியாது. பித்துக்குழி வகையறா தானே, இன்னும் பழைய பெருமையை பேசிக்கிட்டு சும்மா கிடக்கிற இடத்த விற்று காசாக்க தெரியாமல். வள்ளியமைக்கும் கோபம் வந்து விட்டது. சும்மா கிடக்கு சும்மா கிடக்குன்னு சொல்லாத, எனக்கு கோபம் வந்துடும். அடுப்பில் ஏதோ தீர மாதிரி இருக்கே. அவசரமாக சமையலறைக்கு போனால் வேக வைத்திருந்த பருப்பு தீய ஆரம்பித்திருந்தது தெரிந்ததும் அடுப்பை நிறுத்தினால், புளியை கரைத்தால், மதிய சாப்பாட்டுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். இன்னும் கரண்ட் விடலையே பாவி பசங்க என்று சொன்னார் வீரமுத்து. துண்டால் விசிறிக்கொண்டார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. சத்தமாக வள்ளியம்மையிடம் தண்ணி கொண்டா என்று சொன்னார். வள்ளியம்மை உடனே தண்ணீரை கொண்டு வந்து தரவில்லை. அடுப்பில் இருந்த வேலைகளை எல்லாம் முடித்து விட்டுத்தான் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தால். தண்ணீரை வாங்கி குடித்த வீரமுத்து நிதானமான குரலில் கேட்டார். அந்த இடத்த வித்துடலாம்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஊர் புறாவும் அது மணியார் வீடுன்னு தெரியும்ல. எத்தனை வருஷம் நீ அந்த வீட்டில் இருந்திருக்க, மறந்துடுச்சா? இப்போ அந்த இடத்துல வீடு இருக்கா? இல்லை. அப்புறம் எங்கேருந்து மணியார் வீடு வருது? பேர் இருக்குதுல்ல. அந்த பேரால் தான் எல்லா நாசமும் வந்துச்சு. இந்த ஊருக்கு வந்தப்போ ரெண்டு இடத்த வாங்கி போட சொன்னேன். அப்போ 4000 5000 தான் மனை. இப்போ 10 லட்சம் 20 லட்சம்னு விற்கிது. நான் மணியார்மாவே, வெளியூரில் இடம் வாங்குறது எதுக்குன்னு அப்போ கேட்டீங்க. பழைய பேச்செல்லாம் விடு. பாகம் பிரித்தப்போ உங்களுக்கு 5 காணி வந்துச்சு. அதை உங்களால் பார்க்க முடியல. உங்கள் அண்ணன்கிட்டயே விட்டுட்டீங்க. இத்தனை வருஷத்தில் அவர் 1 ரூபா தந்திருப்பாரா? அப்புறம் அந்த வீடும் தோட்டமும் தான். இப்போ அந்த வீடும் இல்லை. வீடு சரிஞ்சு விழுந்தப்போ ஊர் சனங்க மரம் ரீப்பரு கருங்கல் குடக்கல்லுன்னு ஒவ்வொன்றா திருடிக்கிட்டு போயிட்டாங்க. இடிஞ்ச வீட்டை எடுத்து வச்சும் கட்டலை. விட்டுட்டீங்க. பள்ளிக்கூடம் போகிறதே வேலைன்னு இருந்துட்டீங்க. இத்தனை வருஷத்தில் ஒரு பையன் வந்து அந்த இடத்த கேட்கல. இப்போ தான் ஒரே ஒருத்தன் வந்திருக்கான். ஒரே தவணையில் பணத்தையும் தர்றேங்கிறான். பழைய பெருமையை பேசிக்கிட்டு யாராச்சும் வாணாம்பாங்களா? சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்துவது போல வள்ளியம்மை நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னால். அவளுடைய முகத்தை முதன் முதலாக பார்ப்பது மாதிரி பார்த்தார். பிறகு குதர்க்கமாக சொன்னார், விலையெல்லாம் பேசியாச்சு போல. விலையும் பேசலை, ஒன்றும் பேசலை. நீங்கள் வருவீங்கன்னு 2 மணி நேரமாக உட்காந்துருந்தான். அப்போ தான் ஊரில் நிலம் என்ன விலை போகுது, இடம் என்ன விலை போகுதுன்னு விசாரித்தேன். அப்புறம் உங்கள் மகன்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டேன். சின்னசாமி மவன் சொல்கிறது உண்மைன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. அந்த பையன் நல்ல விலைக்கு தான் நம்ம இடத்த கேட்டான்னு. அறையில் கிடந்த நாற்காலியை எடுத்து வந்து போட்டு உட்கார்ந்து கொண்டு முகத்தில் கழுத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டாள். அவன் என்ன விலை சொன்னான்? நீ என்ன விலை கேட்ட? வீரமுத்து சண்டையை உண்டாக்கும் விதமாக கேட்கிறார் என்பது தெரிந்தும் வள்ளியம்மை வாயை திறக்காமல் உட்கார்ந்திருந்தாள். அவள் பேசாததால் வீரமுத்து பேசினார். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நாங்கள் 5 பேர் பிறந்தது அந்த வீட்டில் தான். எங்கள் அண்ணன் 2 பேருக்கும் மொத்தம் 8 பிள்ளைங்க பிறந்துச்சு. அப்புறம் எங்கள் அக்கா 2 பேருக்கும் 7 பிள்ளைங்க அந்த வீட்டில் தான் பிறந்துச்சு. அந்த வீட்டில் பிறந்த பிள்ளைங்க ஒன்று கூட சாவலை, சோட போகலை, தெரியுமா? அவ்வளவு ராசியான வீடு. ஏன், உங்களுக்கு பிறந்த 3 விட்டுட்டீங்க? 3 புள்ளை பெற்றது மறந்து போச்சா? கிண்டலாக சிரித்தாள் வள்ளியம்மை. கொஞ்சம் வாய மூடுறியா சாணியனு என்று சொன்னதோடு பல்லை கடித்தார் வீரமுத்து. வள்ளியம்மை சிரித்து கொண்டே சொன்னாள், உங்கள் வீட்டு கூட்டம் வந்தாலே நம்ம ஊர் செல்லியம்மன் கோயில் அன்னப்படையலுக்கு வர கூட்டம் மாதிரி தான் இருக்கும். வள்ளியம்மைக்கு சிரிப்பு அடங்கவில்லை. சி, வாய மூடு. உங்கள் வீட்டு சனங்களை பற்றி சொன்னாலே உங்களுக்கு கண்ணு தண்ணி வந்துடும். ஊர்பட்ட கூட்டம் இருந்தும் உங்கள் அப்பா உங்கள் அம்மா முடியாத கிடந்தப்பவும் செத்தப்பவும் ஒரு நாய் கூட கிட்ட வரல, எட்டியும் பார்க்கல. கடைசி காலத்தில் அவங்களோட துணியெல்லாம் யார் அலசி போட்டது? கூட இருந்து பார்த்துக்கிட்டது யார்? நான் தானே. சாப்பிட்றதுக்கு தான் கூட்டம் சேரும். வள்ளியம்மையின் முகம் கடுமையாகிவிட்டது. மற்றவங்கள பற்றி பேசாத, அந்த இடத்த உங்கள் அண்ணன் பசங்களுக்கு கொடுக்கணும், அதானே?
கொடுத்துட்டு போங்க. உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சதுன்னு என் பிள்ளைங்களுக்கு என்றைக்கு ஒரு பைசா வந்திருக்கு? இன்றைக்கி வர்றதுக்கு
சும்மா கிடக்கிற இடத்த விற்க சொன்னால் கோபம் வருது. வள்ளியம்மையின் முகம் மட்டுமில்லை, குரலும் மாறிவிட்டது. அதை பார்த்ததும் வீரமுத்துவினுடைய மனம் மாறிவிட்டது. ரொம்பவும் தன்மையான குரலில் சொன்னார்,
உனக்கு புரியலை, வீடுங்கிறது வேற, அது ஒரு கைப்பிள்ளை அம்மா கூட இருக்கிற மாதிரி. இது நம்ம கட்டின வீடு தான், இத்தனை வருஷமாக இதில் தான் குடியிருக்கோம். ஆனால் வீடுனதும் ஊரில் இருக்கிற இடம் தானே ஞாபகத்துக்கு வருது. இந்த வீடு வரமாட்டேங்குதே.
வள்ளியம்மைக்கு சட்டென்று கோபம் வந்துவிட்டது. எதிராளியிடம் கத்துவது மாதிரி கேட்டால்,
எனக்கு என்ன புரியலை, இப்போ அந்த இடத்துல வீடு இருக்கா? பாலடைஞ்சு இடமா தானே கிடக்கு?
வள்ளியம்மையின் பேச்சை கேட்டதும் வீரமுத்துவுக்கும் கோபம் வந்துவிட்டது. வேகமாக எழுந்து உட்கார்ந்தார். வள்ளியம்மையோட வேகமாக கேட்டார்,
பாலடைஞ்ச இடமா இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்த இடம் இல்லையா? ஒன்றுமே இல்லைனாலும் நீ உன்னோட பிறந்த வீட்டை பற்றி நாள் தவறாமல் பேசத்தானே செய்கிற?
வள்ளியம்மையின் கண்கள் லேசாக கலங்கின. கண்ணீரை மறைப்பதற்காக மின்சாரம் வந்துவிட்டதா என்று பார்த்தால், பிறகு மிகவும் சலிப்படைந்த குரலில் சொன்னால்,
பட்டுச்சிக்கு ஏதுங்க வீடு, கல்யாணம் கட்டுற வர அப்பன் வீடு, அப்புறம் புருஷன் வீடு, சாவர காலத்தில் புள்ள வீடு, பொம்பளைக்கின்னு உலகத்தில் எங்கே வீடு இருக்குது? சுடுகாட்டில் தான் இருக்குது.
வள்ளியம்மையினுடைய கண்கள் மீண்டும் கலங்கின.
இப்போ எதுக்கு அழுது காட்டுற?
வேகமாக கேட்டார் வீரமுத்து.
ஐயோ, அடுப்பு நிறுத்த மறந்துட்டேனே என்று சொல்லிக்கொண்டே சமையலறைக்கு ஓடினாள். வள்ளியம்மை மீது கடுமையான கோபம் உண்டாயிற்று. கூப்பிட்டு வைத்து திட்டலாமா என்று யோசித்தார். பிறகு பாயில் குப்புறப்படுத்து கொண்டு தலையணையில் முகத்தை வைத்து அழுத்தினார். சிறிது நேரத்திலேயே கருவூல அதிகாரிகள் காக்க வைத்தது, வெயிலில் நடந்து வந்தது, வீட்டில் கரண்ட் இல்லாதது, குளிப்பதற்கு தண்ணீர் இல்லாதது, இடத்தை விற்றுவிடலாம் என்று சொல்லி வள்ளியம்மை தகராறு செய்வது என்று எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். தன்னுடைய ஊரை பற்றியும் வீட்டை பற்றியும் யோசித்தார். வீரமுத்துவனுடைய சொந்த ஊர் நற்குணம், அது பழைய காலத்து பெயர், இப்போது நெற்குணமாகிவிட்டது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை 45 இறங்கி மேற்காக 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். 3 கிலோமீட்டர் தூரமும் இருபக்கமும் வரிசையாக புளிய மரங்கள் இருக்கும். அதோடு சேர்த்து அங்கங்கு 7 ஆலமரம் இருக்கும். ஒவ்வொரு ஆலமரத்தின் கீழும் ஒரு சுமை தாங்கி கல் இருக்கும். ஊர் முனையிலேயே பெருமாள் கோவில் இருக்கும். கோணார்கள் அதிகம் உள்ள ஊர். ஊரின் மையத்தில் பிள்ளையார் கோவில் இருக்கும். மொத்தம் 3 தெரு, வடக்கு தெரு, தெற்கு தெரு, நடுத்தெரு. வடக்கு தெருவில் 8வது வீடு தான் வீரமுத்துவினுடையது. அந்த வீட்டை ஊரில் எல்லோரும் மணியக்காரர் வீடு என்று சொல்வார்கள். வீரமுத்துவுக்கு வீரமுத்து என்று பெயர் இருந்தாலும் ஊரில் எல்லோரும் மணியாரோட 3வது பையன் என்று தான் சொல்வார்கள். வீரமுத்துவினுடைய தாத்தாவும் அப்பாவும் மணியக்காரர்களாக இருந்தவர்கள். 3 கட்டு வீடு, நாட்டு ஓடு போட்டது. தெற்கு பார்த்த வாசல் 10 நீளத்தில், 5-6 அகலத்தில், 2 திண்ணைகள், இரு பக்கமும் 4 தூண்கள் இருக்கும். ஊர் பஞ்சாயத்து எல்லாம் அந்த திண்ணையில் தான் நடக்கும். ஊருக்குள் எந்த அதிகாரிகள் வந்தாலும் நேராக வீரமுத்து வீட்டு திண்ணையில் தான் வந்து உட்காருவார்கள், விசாரணை செய்வார்கள். வீட்டிற்கு பின்புறம் பெரிய தோட்டம், மாட்டு கொட்டகை, கிணறு, வைக்கோல் போர், அதற்கடுத்து பூவரசு மரம், மாட்டிற்குரிய தண்ணீர் தொட்டி, மாவாட்டுக்கள், உரலெல்லாம் இருக்கும். தீபாவளிக்கு இட்லி சுடவும் பொங்கலுக்கு வடை சுடவும் மாவாட்டுக்கல்லில் தான் மாவு அரைப்பார்கள். எப்போதெல்லாம் எண்ணெய் தேய்த்து விடுகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த மாவாட்டுக்கல்லில் உட்கார்ந்து தான் வீரமுத்து வெயில் காய்வார். வீட்டின் மேற்கு புற சுவரை ஒட்டி தானிய குதிர் இருக்கும். அதற்கு பக்கத்திலேயே விரை தானிய மூட்டைகள் கிடக்கும். மணியம் சம்பந்தமான கணக்கு புத்தகங்கள் ஒரு மரப்பெட்டியில் இருக்கும். ஜாதக நோட்டுகள் ஒரு மஞ்சள் பையில் வடக்கு புற சுவர் ஆணியில் தொங்கும். அதற்கு 7-8 அடி தள்ளி 3-4 சாமி படங்கள் இருக்கும். உரி இருக்கும் இடம், அம்மிக்கல் கிடக்கும் இடம், துணி கொடி தொங்கும் இடம், புளிப்பானை, தண்ணீர் பானை, உப்பு சட்டி, ஊறுகாய் களையம், அடுக்கு பானைகள் இருந்த இடம், சாப்பிட்ட இடம், படுத்த இடம், விளக்கு மாடம் என்று ஒவ்வொன்றாக வீரமுத்துவின் நினைவில் காட்சிகளாக வந்தன. மொத்த வீட்டிலும் அவருக்கு பிடித்த இடம் திண்ணைதான். தோட்டத்தில் பூவரசு மரம்,
மரத்தில் ஏறுவது ஒரு விளையாட்டு, இறங்குவது ஒரு விளையாட்டு, மரத்தை சுற்றி சுற்றி வருவது ஒரு விளையாட்டு. ஒவ்வொரு அமாவாசை அன்றும் விரத சாப்பாட்டிற்கு இலை தைப்பதற்கு பூவரசு இலை கிழிந்து விடாமல் பறித்து வந்து கொடுப்பது வீரமுத்துவினுடைய வேலை. பகல் முழுவதும் மாவாட்டுக்கல்லுக்கும் பூவரசு மரத்திற்கும் இடையே ஓட்டப்பந்தயம் நடக்கும். பக்கத்து வீட்டு முருகன், பெரியசாமி, சாந்தி, மரகதம் என்று தெருப்பிள்ளைகள் எல்லாம் ஓட்டப்பந்தயம் ஓடுவார்கள். பூவரசு மரம்தான் எல்லோரையும் வளர்த்தது. மாட்டுப் பொங்கல் அன்று பூவரசு மரத்தின் கீழ்தான் பொங்கல் வைப்பார்கள். கடலை, எள், சோளம், வரகு என்று தானியத்தை தோட்டத்தில்தான் காயப்போடுவார்கள். பன்றி, கோழி, ஆடு மாடு தின்று விடாமல் காவல் காப்பார்கள். காவலுக்கு இருப்பவர்கள் ஒரு சாக்கை போட்டு பூவரசு மரநிழலில்தான் உட்கார்ந்திருப்பார்கள். வீரமுத்துவும் பூவரசு மரநிழலில் காவலுக்கு உட்கார்ந்திருக்கிறார். சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது வெளியில் தெருவில் சுற்றி கொண்டிருந்தால் வீட்டுக்கு போ என்றும், வெயிலில் எதுக்கு சுற்றுற, வீட்டுக்கு போ என்றும், மழையில் நனைந்து கொண்டு நடந்தால் வீட்டை விட்டு எதுக்கு வெளியே வந்த, ஓடு வீட்டுக்கு என்று தான் யார் பார்த்தாலும் சொல்வார்கள். வயதானவர்கள் பார்த்தால் யார் வீடு என்றும், மணியார் வீட்டு பையனா என்றும் தான் கேட்பார்கள். பொதுவாக ஊரில் யார் விசாரித்தாலும் எந்த வீட்டு பையன் என்று தான் முதலில் கேட்பார்கள். அடுத்தது தான் அப்பா அம்மா பெயரெல்லாம் கேட்பார்கள். வீரமுத்து பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அந்த வீட்டில்தான். அவருக்கு கல்யாணம் நடந்தது, மூன்று குழந்தை பிறந்தது எல்லாம் அந்த வீட்டில்தான். வேலை கிடைத்து திட்டக்குடியில் வந்து வீடு கட்டி கொண்டு தங்கும் வரை அந்த வீட்டில்தான் இருந்தார். அந்த வீட்டில் 35 வருடம் இருந்திருக்கிறார். கரண்ட் இல்லை, கொசு கடிக்கிறது, காற்று இல்லை, தூக்கம் வரவில்லை என்று ஒரு நாள் கூட அந்த வீட்டில் அவர் தூக்கம் வராமல் விழித்து கொண்டு இருந்ததில்லை. திண்ணையில் படுத்தாலும், வீட்டிற்குள் படுத்தாலும், தோட்டத்தில் கட்டிலை போட்டு படுத்தாலும் படுத்த 10வது நிமிஷத்திற்குள்ளாகவே தூங்கி விடுவார். தன்னை அம்மா வளர்த்தாளா, வீடு வளர்த்தாளா என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே நல்ல தூக்கத்தில் தட்டி எழுப்பியது மாதிரி வள்ளியம்மை வந்து, சாப்பிடலாம், எழுந்துறீங்க என்று சொன்னால், எழுந்து உட்கார்ந்த வீரமுத்து வள்ளியம்மையிடம் சொன்னார், பிறந்த வீட்டிலே செத்து போகணும்னு ஆசை. ஆம்பளை அப்படி சொல்லலாம், பொம்பளை அப்படி சொல்ல முடியுமா? எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ சாவறோம், இதில் என்ன பிறந்த வீடு, புகுந்த வீடு? வீரமுத்து ஆச்சரியமாக வள்ளியம்மையை பார்த்தார். குத்தலான குரலில் சொன்னார், நல்லா தான் பேசுகிற, வாத்தியாராக போயிருக்கலாம். வீரமுத்து சொன்னதை காதில் வாங்காத வள்ளியம்மை அழுத்தம் திருத்தமாகவும் தன்னுடைய பேச்சை மீறக்கூடாது என்பது மாதிரியும் சொன்னால், சினிமா வசனம் மாதிரி மணியார் வீடு நான் பிறந்த வீடு, நான் வாழ்ந்த வீடுன்னு வசனம் பேசாமல் அந்த பையன் வந்தால் ஒரு விலையை பேசி அட்வான்ஸ் வாங்க பாருங்கள், வீடாக இருந்தால் கூட யோசிக்கலாம், இப்போ வெறும் மண்ணு தானே? அது மண்ணு தான், ஆனால் அது வெறும் மண்ணு மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் பிறந்த இடம், வளர்ந்த இடம், சிரித்து விளையாடிய, தன்னை மறந்து தூங்கின இடம், அந்த இடம் தான் என்னை வளர்த்துச்சு, எங்கள் அம்மா இல்லை தெரியுமா? பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் அந்த வீட்டில் தான் நான் தூங்கியிருக்கேன், சண்டைக்காரியிடம் சொல்வது மாதிரி சொன்னார். வீரமுத்து கோவப்படுவதை, வேகமாக பேசுவதை எல்லாம் வள்ளியம்மை பொருட்படுத்தியது மாதிரி தெரியவில்லை. சர்வசாதாரணமாக சொன்னால், இப்போ அது ஊர் சொன்ன குப்பை கொட்டுற இடமாக தான் இருக்குது. பணத்துக்காகத்தானே அப்படி சொல்கிற, பணத்தை மனுஷன் இல்லை, நாய் கூட திங்காது தெரியுமா? பணங்கிறது வெறும் பேப்பர் தெரியுமா? வெறும் பேப்பர் தான், ஆனால் உலகம் அதில் தான் எங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பேப்பரை மனுஷனும் திங்க மாட்டான், நாயும் திங்காது, ஆனால் மாடு திங்கும். டவுனில் இருக்கிற மாடெல்லாம் சினிமா போஸ்டரையும் விளம்பர பேப்பரையும் தான் விரும்பி திங்குது. வில்லு திங்கிறத டவுனு மாடு கூட மறந்துடுச்சு. சிரித்தாள் வள்ளியம்மை. பிறகு சொன்னால், பணத்துக்காகத்தான் சனங்க ஊர் விட்டு ஊர் போகிறாங்க, நாடு விட்டு நாடு போகிறாங்க. வேலைக்கு போகிறேங்கிற பேரில் நீங்களும் தான் வீட்டை விட்டு ஊரை விட்டு தானே இங்கே வந்தீங்க. எதுக்கு என் உசுரை வாங்குற, உணால் நிற்காத போ என்று சொல்லி வீரமுத்து கத்தினார். அதற்காக வள்ளியம்மை கோபப்படவும் இல்லை, தூரமாக போகவும் இல்லை. சிரித்து கொண்டே கிண்டலாக கேட்டாள், நான் அந்த பக்கம் போயிட்டா உங்களுக்கு சாப்பாடு எப்படி இந்த பக்கம் வரும்? சனியனை என் தலையில் கட்டி வச்சிட்டானுவ. வீரமுத்து தலையில் அடித்து கொண்டார். வள்ளியம்மை சிரித்து கொண்டே போய் சாப்பாடு, குழம்பு, ரசம், மோர் என்று ஒவ்வொன்றாக எடுத்து கொண்டு வந்து வைத்தாள். பாயை விட்டு எழுந்த வீரமுத்து பாயை சுருட்டி வைத்தார். சமையலறைக்கு சென்று கையை கழுவி கொண்டு வந்து சாப்பிட உட்கார்ந்தார். கரண்டியால் சோற்றை அள்ளி தட்டில் போட்டாள். பிறகு நிதானமாக சொன்னாள், முட்டாள் கிறுக்குத்தனம் செஞ்சால் தப்பு இல்லை, நீங்கள் ஹெட்மாஸ்டராக இருந்தவர். புரியலை. வள்ளியம்மை குழம்பை ஊற்றினால் பிறகு சிறு பிள்ளைக்கு சொல்வது மாதிரி சொன்னால், நம்ம காலத்திலேயே ஊருக்கு போகிறது குறைஞ்சி போச்சு. ரெண்டு பையனும் மெட்ராஸில் வேலை பார்க்குறானுவ, அங்கேயே செட்டில் ஆகிடுவானுங்க. பொண்ணுக்கு எங்கே மாப்பிள்ள அமையுமோ, எந்த ஊருக்கு போவாளோ. அவளும் மெட்ராஸில் தான் வேலை பார்க்குறா. அவளுக்கு மெட்ராஸ்லேயே மாப்பிள்ள பார்க்குறது தான் நல்லது. அவளுக்கு கல்யாணமாகி போயிட்டா அப்புறம் நம்மளுக்கு இந்த ஊரில் என்ன வேலை? பிள்ளைங்க எங்கே இருக்கோ அங்கே போயிட வேண்டியது தானே. இந்த ஊரில் இருக்கிற பல பேரும் பிள்ளைங்களை இன்ஜினியர் படிக்க வைக்கிறவங்களும் படிக்க வச்சவங்களும் மெட்ராஸில் தான் இடம் வாங்குகிறாங்க, பிளாட் வாங்குகிறாங்க. இன்ஜினியர் படித்த பசங்களும் மெட்ராஸில் பெங்களூரில் தான் வேலை கிடைக்கிது. அதனால் அந்த பையன் வந்தால் மணியார் வீடுன்னு பெருமை பேசாமல் வசனம் பேசாமல் கூட்டி குறைச்சி ஒரு வேலையை பேசி அட்வான்ஸ் வாங்க பாருங்கள். அதை வச்சு மெட்ராஸில் ஒரு ஃப்ளாட்டை ஒரு மனையன்னு வாங்கிடலாம். மெட்ராஸில் சாமி ரூமுக்கும் கக்கூஸ் ரூமுக்கும் இடையில் ஒரு சுவர் தான் இருக்கும், அதுதான் வீடு. அதை போய் வாங்கணுமா? மெட்ராஸில் இருக்கிறவங்க எல்லாம் சனங்க இல்லையா? ஒரு இடத்த விற்கிறது வாழைப்பழத்தில் தோலை உரிக்கிறது மாதிரி, ஒரு இடத்த வாங்கிறது மரம் வளர்க்க கண் ஊன்ற மாதிரி. நீங்கள் வாத்தியாரு, மோர ஊத்து. வீரமுத்து சாப்பிட்டு முடித்து கை கழுவும் பொழுது சின்னசாமியின் மகன் கனக சபை வந்தான். அவனை பார்த்ததுமே வீரமுத்துவுக்கு பாம்பை பார்த்தது மாதிரி இருந்தது. ஒப்புக்கு வா என்று சொன்னார். சாப்பிடு என்று சொன்னார். அபூர்வமாக தான் வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிடு. வள்ளியம்மை கட்டாயப்படுத்தினால் மறுத்து பேசாமல் கனக சபை சாப்பிட உட்கார்ந்தான். வீரமுத்துவுக்கு அந்த இடத்தில் இருக்க பிடிக்கவில்லை. அதனால் கரண்டில் வேர்க்குது, வெளியே நிற்கிறேன் யாரிடம் என்றில்லாமல் சொல்லிவிட்டு வெளியே வந்தார். மதில் சுவரை ஒட்டி நின்று கொண்டு தெருவை பார்த்தார். பக்கத்து வீடுகளையும் எதிரிலிருந்த வீடுகளையும் பார்த்தார். அவருடைய பார்வை மட்டும்தான் தெருவில் இருந்தது. வள்ளியம்மை சொல்வது சரியா, அவள் சொல்வது மாதிரி செய்யலாமா, மகன்களிடம் கேட்கலாமா என்று யோசித்தார். பெரிய பையனிடம் கேட்டால் அந்த ஊரில் போய் யார் இருப்பா, ஊராது என்று கேட்பான். சின்ன பையனிடம் கேட்டால் உங்கள் இஷ்டம், ஆனால் அந்த ஊரில் இடம் இருக்கிறது சுத்த வேஸ்ட் என்று தான் சொல்வான். இருவருமே ஊரில் இருக்கும் நிலத்தையும் வீட்டையும் விற்க சொல்லி ஏற்கனவே கட்டாயப்படுத்தி கொண்டு தான் இருந்தனர். அவர்கள் சொல்வது தான் சரியா? கடைசியாக ஊருக்கு எப்போது போனோம் என்று நினைத்து பார்த்தார். 7 மாதத்திற்கு முன்பு பங்காளி வீட்டு சாவுக்கு போயிருந்தார். வீரமுத்துவுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அடிக்கடி ஊருக்கு போகவில்லை? கல்யாணம், சாவு, விசேஷம் என்ற தகவல்கள் வரும்போதெல்லாம் பெரும்பாலும் வள்ளியம்மையைத்தான் அனுப்பி வைப்பார். வீடு சரிந்து விழுந்ததிலிருந்து எங்கு போய் உட்கார்வது, எங்கு போய் தங்குவது என்ற தயக்கத்திலேயே ஊருக்கு போவதை குறைத்து கொண்டார். வீடு இடிந்து விழுந்த போதே சரி செய்திருக்க வேண்டும், தங்கியிருக்க வேண்டும். 18 வருஷத்திற்கு முன்பு மேற்கு புற சுவர் சரிந்து விழுந்து விட்டது. பிறகு ஒவ்வொரு பகுதியாக விழுந்து விட்டது. இப்போது காலி மனை. அந்த இடத்தை விற்றுவிட்டால் அடுத்தது நிலம். அதையும் கொடுத்து விட்டால் நற்குணத்திற்கும் தனக்கும் என்ன சம்பந்தம்? என்ன ஊரு என்று யார் எப்போது கேட்டாலும் நற்குணம் என்று தான் சொல்லுவார். தவறி போய் கூட திட்டக்குடி என்று சொன்னதில்லை. அப்படி சொல்ல வாயும் வந்ததில்லை. திட்டக்குடிக்கு வந்து 30 வருஷத்திற்கு மேல் ஆகிவிட்டது. முதலில் போக்குவரத்து வசதிக்காகவும் பிள்ளைங்க படிப்புக்காகவும் தான் இங்கே இருக்கன். சர்வீஸ் முடிஞ்சதும் ஊருக்கு போயிடுவன் என்று சொல்லி கொண்டிருந்தார். பணி ஓய்வு பெற்று 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஊரில் போய் என்ன செய்ய போகிறீங்க? பசங்க மெட்ராஸ்லேருந்து வந்து போவ, இது தானே சௌகரியமாக இருக்குது என்று வள்ளியம்மை மட்டுமில்லை பிள்ளைகளும் அதையேத்தான் சொன்னார்கள். வீரமுத்துவுக்கு பேச வழியில்லாமல் போய்விட்டது. ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்த வீரமுத்து, விற்க முடியாது, நான் செத்த பிறகு எதனால் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிடலாம் என்று ஒரு தீர்மானத்திற்கு வந்தபோது நல்ல கனவு கொண்டு இருக்கும்போது தட்டி எழுப்பியது மாதிரி வள்ளியம்மை, எதுக்கு வாசலில் நிற்கிறீங்க, உள்ளார வாங்க சத்தமாக கூப்பிட்டால் வீட்டிற்குள் வந்து நாற்காலியில் உட்கார்ந்தார். உடம்பு சரியில்லையா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? கனக சபை கேட்டான். அதெல்லாம் இல்லை, வெயில் அதான். ஊரில் என்ன செய்தி? ஒப்புக்கு விசாரிக்க ஆரம்பித்தார். ஊரில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, எப்பவும் போல சுடுகாடு மாதிரி தான் இருக்குது. கனக சபை சிரித்தான். பிறந்து வளர்ந்த ஊரை அப்படி சொல்லாத தம்பி. கனகசபை பேசவில்லை, வெறுமனே சிரிக்க மட்டுமே செய்தான். சிங்கப்பூரில் எத்தனை வருஷமாக இருக்க? 9 வருஷமாயிடுச்சு. சம்பளம் என்ன வரும்? நம்ம நாட்டு பைசாவுக்கு 80,000 வரும். அடேயப்பா, வீரமுத்து ஆச்சரியப்பட்டார். கனகசபை தன்னுடைய விலை உயர்ந்த செல்ஃபோனில் எதையும் பார்த்தான். என்ன படித்த? பாலிடெக்னிக். உன் தம்பியெல்லாம் என்னப்பா பண்ணுறாங்க?
ரெண்டு பேரும் சிங்கப்பூரில் தான் இருக்காங்க.
நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கும் இதே சம்பளமா?
ஆமாம்.
என்ன படிச்சிருக்காங்க?
ஒருத்தன் டிகிரி, இன்னொருத்தன் இன்ஜினியர்.
நம்ம ஊர்லேருந்து வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க?
100 பேருக்கு மேலே இருக்கும்.
நெசமாவை சொல்கிற அட்டே அப்பா.
சிங்கப்பூர், மலேசியாவில், சவுதி அரேபியாவில், பக்ரைனில், துபாயில்ன்னு மொத்தமாக பார்த்தா நம்ம ஊர் ஆளுங்க 500 பேராவது இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு ஆளாவது வெளிநாட்டில் இல்லாமல் இருக்காது.
நீங்கள் தான் ஊருக்கு வரதே விட்டுட்டீங்க. அடிக்கடி ஊருக்கு வந்து போனால் ஊர் நிலவரம் தெரியும்.
கனகசபை சிரித்தான். பிறகு செல்ஃபோனில் எதையோ பார்த்தான்.
நீ சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஊரில் இப்போ யார் தான் விவசாய வேலை பார்க்குறாங்க?
சுவாரஸ்யமான விஷயத்தை கேட்டது மாதிரி கனகசபை சிரித்தான்.
கல்லை, எள்ளு, சோளம், வரகுன்னு போடுறதெல்லாம் எப்பயோ விட்டுட்டாங்க. எல்லாரும் சவுக்கு தான் போடுறாங்க. அதுக்கு தான் அதிகமாக ஆள் தேவையில்லை. நட்டு விட்டால் போதும். 2-3 வருஷம் கழித்து புரோக்கர்கிட்ட சொல்லிட்டா போதும். அவங்களே வந்து வெட்டிக்கிட்டு போயிடுவாங்க.
ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசிய கனகசபை அசட்டைத்தனமாக சிரித்தான்.
புத்திமதி சொல்கிற துணியில், விவசாயம் செஞ்சால் சோறு தான் திங்கலாம், வீடு கட்ட முடியாது, நகை வாங்க முடியாது, ஜாலியாக ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்க முடியாது, வசதியாக இருக்க முடியாது.
கனகசபையின் பேச்சு வீரமுத்துவை எரிச்சல் அடைய வைத்தது. வெறுப்புடன் அவனை பார்த்தார்.
கல்யாணம் ஆயிடுச்சா?
முதல்ல வீடு கட்டணும், அப்புறம்தான் கல்யாணம்.
கல்யாணத்துக்கும் வீடு கட்டுறதுக்கும் என்ன சம்மந்தம்?
நீங்கள் இன்னும் பழைய ஆளாகவே இருக்கீங்க.
கனகசபை சிரித்தான். பிறகு முக்கியமான விஷயத்தை, தனக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை சொல்லுவது மாதிரி சொன்னான்.
முன்னெல்லாம் நிலம் எவ்வளோ இருக்குது, பொட்டாங்காடா வயக்காடான்னு பார்த்து தான் பொண்ணு தருவாங்க. இப்போல்லாம் வீடு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்து தான் பொண்ணு தராங்க.
கனகசபை வாய் விட்டு சிரித்தான். வீரமுத்துவின் மனதில் அதிக பிரசங்கி என்ற எண்ணம் உண்டாயிற்று.
கனகசபையின் அப்பா சின்னசாமி வீரமுத்துவிடமும் சரி, மற்றவர்களிடமும் சரி, மரியாதையாகத்தான் பேசுவார். சத்தம் போட்டு பேச மாட்டார். தேவிக்கு அதிகமாக பேச மாட்டார். நாற்காலியில் திண்ணையில் உட்கார் என்று எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் கேட்காமல் நின்று கொண்டே தான் பேசுவார்.
அவருடைய மகனா இவன்? பேச்சும் சிரிப்பும் உட்கார்ந்திருக்கும் விதமும் மற்றவர்களை எளிதில் எரிச்சல் படுத்திவிடும் என்று நினைத்த வீரமுத்து பேச்சை முடித்து கொள்ள நினைத்தார்.
எத்தனை சதுரத்தில் வீடு கட்ட போகிறீங்க? கூரை விட்ட என்ன செய்ய போகிறீங்க?
அளவு தெரியல, ஆனால் மொத்த செலவு 80 லட்சம் எஸ்டிமேட்.
அவ்வளோ பணம் போட்டால் வீடு கட்ட போகிறீங்க?
பழைய காலமாக இருந்தால் நிலம் தோட்டம்னு வாங்கி போடலாம். இப்போல்லாம் வீடு தான், வீடு தான் இப்போ மதிப்பு, அந்தஸ்து.
கனகசபை சிரித்தான். இதெல்லாம் பெரிய விஷயமா என்பது மாதிரி இருந்தது அவனுடைய சிரிப்பு. அவனுடைய பேச்சையும் சிரிப்பையும் பொறுக்க முடியாமல், என்ன விஷயமா வந்த என்று கேட்டார்.
வீடு கட்ட போகிறோம், 3 பேத்துக்கும் சேர்த்து தான் கட்ட போகிறோம். எங்கள் வீடு ரொம்ப சின்னது, கூடுதலாக இடம் இல்லை, 4 செண்டு தான் இருக்குது. அதில் 3 பேத்துக்கும் சேர்த்து வீடு கட்ட முடியாது. உங்கள் இடம் சும்மா தானே கிடக்கு, அதை விலைக்கு தரீங்களான்னு கேட்க வந்தேன்.
யோசிச்சு சொல்கிறேன். விஷயத்தை சொல்லி விட்டு போயிருந்தான்.
உங்ககிட்ட மேடம் சொல்லலையா?
அதிகாரமாக கேட்டான் கனகசபை. சாப்பிட்டு விட்டு சமையலறையிலிருந்து வந்த வள்ளியம்மை,
நான் சொல்லிட்டேன் தம்பி, ஊரில் உள்ள விலைய விட நீ 20,000 குறைச்சி கேட்குற, அதான் யோசிக்கிறாரு. நல்ல விலை வந்தால் கொடுக்கலாம், இல்லைனா அது பாட்டுக்கு கடந்தா போகுது. வெறும் மண்ணு தானே, யார் திருடிக்கிட்டு போக போகிறாங்க என்று சொன்னால்.
வெறும் மண்ணுதானே என்று வள்ளியம்மை சொன்னது வீரமுத்துவுக்கு பிடிக்கவில்லை. அவளை முறைத்து பார்த்தார்.
ஊரில் விசாரித்து பாருங்கள், இதுவரை 80,000 மேலே 1 பைசா கூட விலை ஏற்றி போகலை.
நான் சொல்கிறது ரகசியம் இல்லை. பக்கத்து இடம், அதோட பரப்பளவு அதிகமாகவும் இருக்குது. அதனால தான் விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கலாம்னு முடிவு செஞ்சோம்.
நம்ம ஊருக்கு 1 செண்டு 80,000ங்கிறதே அதிகம், தெரியுமா?
கனகசபை அலட்சியமாக கேட்டான்.
யோசிச்சு சொல்கிறேன், நீ போயிட்டு வா, அப்புறமா பேசிக்கலாம்.
ஒரே தவணை பூரா பணத்தையும் தந்துடுறேன், இடத்துக்கு மட்டுமே 18 லட்சம் செலவாகுது.
இப்போ நீ போயிட்டு வா, பேசிக்கலாம் என்று வீரமுத்து சொன்னதும் வள்ளியம்மை அவரை முறைத்து பார்த்தாள். பிறகு கனகசபையிடம் சொன்னால்,
வேலை படையலைங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாரு, நீ சென்ட்டுக்கு இன்னும் 20,000 சேர்த்து கொடு, ஒத்துக்குவார்.
வீரமுத்து கோபமாக வள்ளியம்மையை பார்த்தார், பல்லை கடித்தார்.
என்ன பேசுகிறாள்? அவர் வெறுப்புடன் பார்ப்பதையும் முறைப்பதையும் பார்க்காத மாதிரி இருந்தால் வள்ளியம்மை,
உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், சென்ட்டு 90,000, அட்வான்ஸ் 1 லட்சம் தரேன், எழுதுகிற அன்றைக்கு பூரா பணத்தை தரேன், பிடிங்க பணத்தை.
பேண்ட் பாக்கெட்டிலிருந்து 1000 ரூபாய் நோட்டு கட்டு ஒன்றை எடுத்து வீரமுத்தவிடம் நீட்டினான் கனகசபை.
பணத்தை உள்ளாரவை, பணத்துக்கு ஒன்றும் அவசரமில்லை,
பசங்களை ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன். இன்னைக்கு தான் வந்திருக்க, என்ன அவசரம்?" வீரமுத்து நிதானமாக சொன்னார். அப்போது வள்ளியம்மை குறுக்கிட்டு, "நீ இன்னும் 10,000 சேர்த்து கொடு, நான் வாங்கிக்கிறேன்" என்று சொன்னால். "எதுக்கு அவசரப்படுற?" வள்ளியம்மையை முறைத்தார் வீரமுத்து. "நாங்கள் இல்லாத பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் மேலே வந்திருக்கோம். நீங்கள் உதவலைனா வேறு யார் எங்களுக்கு உதவுவாங்க? நாங்களே கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் உங்களை மாதிரி டவுனில் தான் இடம் வாங்கி வீடு கட்டியிருப்போம்." கனகசபையின் குரல் முதன் முதலாக ஆணவம் இல்லாமல் வெளிவந்தது.
எத்தனை தலைமுறையாக அது மணியார் வீடாக இருந்துச்சு. எத்தனை பேர் அந்த வீட்டு வாசலில் கை கட்டி நின்று இருப்பாங்க. எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸரு அந்த வீட்டு திணையில் உட்கார்ந்துருந்துருப்பாங்க. எத்தனை பஞ்சாயத்து அந்த திணையில் நடந்திருக்கும். அந்த வீட்டை தெரியாதவங்க சுத்தப்பட்டு ஊரில் இருப்பாங்களா? மணியார் வீடுங்கிறதுக்காகவே நீ 10,000 சேர்த்து கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு ஆசையான இடம். வீடு கட்டினா ஓகோன்னு இருப்பீங்க. பேரு புகழோடு வாழ்ந்த இடம் அது. நீ சும்மா இருக்க மாட்டே?" வள்ளியம்மையிடம் கேட்டார். பிறகு கனகசபையின் பக்கம் திரும்பி, "உங்கள் அப்பா அம்மா வரட்டும், பேசிக்கலாம். அவங்கள அழைச்சிக்கிட்டு வா" என்று வீரமுத்து சொன்னார். "எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை" என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் பேசாமல் இருந்தான். என்ன நினைத்தானோ? "மணியார் வீடுங்கிற பேருக்காக 10,000 சேர்த்து தரேன். சென்ட் 1,00,000 புடிங்க அட்வான்ஸ்." பணத்தை நீட்டினான் கனகசபை. "இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேண்டாம். நீ ஏன் ஒரே பிடிவாதமாக நிற்கிற? இன்றைக்கேவா வீடு கட்ட போகிற?" "பணத்துக்கு என்ன செவ்வாய்க்கிழமை? நீ கொடு பணத்தை." பணத்தை வாங்கினாள் வள்ளியம்மை. "என்ன செய்கிற?" அதட்டலாக கேட்டார் வீரமுத்து. "பொம்பளை ராஜ்யம் பண்ணாத" என்று கேட்டு கத்தினார். அதை பொருட்படுத்தாத வள்ளியம்மை பணத்தை எடுத்து கொண்டு போய் பீரோவில் வைத்தாள். "மணியார் வீடுங்கிறது செத்து போயிடுச்சா? 4-5 தலைமுறையாக இருந்த வீட்டுக்கு பால் ஊற்றிட்டிங்களா? என்னோட ஊர்னு இனிமேல் எதை சொல்லுவேன்?" வீரமுத்து கேட்டார். அதை கனகசபை மட்டுமல்ல வள்ளியம்மையும் காதல் வாங்கவில்லை. சட்டென்று எழுந்து சென்று படுக்கை அறையில் குப்புறப்படுத்து கொண்டார். நற்குணம் வீட்டில் தான் விளையாடிய இடங்களை எல்லாம் நினைவில் தேட ஆரம்பித்தார். கண்களில் திரண்ட கண்ணீர் காட்சிகளை மறைத்துவிட்டது. இக்கதை 2015 தினமணி தீபாவளி மலரில் வெளியானது.